ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 17. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம் யுக்தஹார விகாரஷ்யம் யுக்தசேதஸ்ய கர்மஷும் யுக்தே ஸ்வப்னோ நப்னோதஸ்யம் யோகா பவதி துக்கஹம். யுக்தஹார விகாரஸ்ய யுக்தசேதஸ்ய கர்மஷும் யுக்தா ஸ்வப்னோ நப்னோதஸ்யம் யோகா பவதி துக்கஹம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை ஆகிய பழக்கங்களை நெறிப்படுத்தியவன் யோக பயிற்சியின் மூலமாக எல்லா துன்பங்களையும் பெருமளவில் நீக்கிவிட முடியும். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயம் சக்ஷுரன்மிலேதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேச தாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஜே நமகம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதிம் தப்த காஞ்சன கௌராங்கிராதே விருந்தாவனேஸ்வரிம் ரிஷபானுசுதே தேவீம் பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 17 இருக்கும். தினந்தோறும் பகவானுடைய கிருபையில் ஒரு அவதாரத்தை பற்றி பேசி வருகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 12வது 13வது அவதாரமாக நேற்று தன்வந்திரி மோகினி மூர்த்தியினுடைய அவதாரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் 14வது அவதாரமாக நரசிம்ம பெருமானுடைய அவதாரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நரசிம்மருடைய அவதாரத்தை நம்ம நரசிம்ம சதுர்தரிசி அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதனால் அடுத்த அவதாரம் 15வது அவதாரமாக வாமனதேவை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வாமனதேவனுடைய அவதாரத்தை பார்க்குறோம் அப்படின்னா மிகவும் அற்புதமான அழகான ஒரு அவதாரம். பகவான் லக்ஷ்மி பதி லக்ஷ்மி சகசிர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி. எல்லோருமே நம்ம லக்ஷ்மியை வணங்குகிறோம். லக்ஷ்மி யாரை வணங்குகிறார் அப்படின்னா வந்து பகவான் கிருஷ்ணரை. லக்ஷ்மி சகசிர சத சம்பிரம், ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள் வரிசையில் நின்றுட்டுருக்காங்களாம் பகவானுக்கு சேவை பண்ணுவதற்கு. அப்படிப்பட்ட லக்ஷ்மி பதி பகவான் போய் எங்கே போகிறார் அப்படின்னா மகாராஜோட பலியோட யாகசாலைக்கு வந்து போகிறார். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு லீலை. இந்த லீலையில் செய்திருக்கிறது பகவான் வேறு எந்த லீலைகளிலும் செய்ததே இல்லை. கை நீட்டுனதே வந்து கிடையவே கிடையாது. பகவானுக்கு கை நீட்டுற பழக்கம் அப்படிங்கிறதே வந்து கிடையாது. ஒரு மனிதன்ட்ட எப்போ இல்லையோ அப்போ தானே கை நீட்ட முடியும். ஆனால் பக்தர்களுக்காண்டு எதை வேணாலும் பகவான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட மிகவும் அற்புதமான அழகான ஒரு திருவிளையாடல். ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை. அப்படி சண்டை போடும் பொழுது மகாராஜ் பலி அசுரர் இறக்கும் தருவாயில் சென்று விட்டார். அப்படி இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது சுக்கராச்சாரியர் அவரோட குலகுரு பார்க்கிறார். ஐயே மகாராஜ் பலி இறக்கும் தருவாயில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிருபையில் மீண்டும் அவருக்கு உயிர் கிடைக்கின்றது. அப்படி கிடைத்த உடனேயே மகாராஜ் பலி என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா உடனே ஒரு யாகத்தை பண்ணுகின்றார். விஸ்வஜித் அப்படிங்கிற ஒரு யாகத்தை பண்ணி அந்த யாகத்திலிருந்து பலவிதமான பொருட்கள்லாம் வந்து கிடைக்கின்றன. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பலம் பயங்கரமாக ஆகிவிட்டது. அந்த யாகத்தை செய்த உடனே போகின்றார். எங்கே போகின்றார் அப்படின்னா தேவர்கள் வசிக்கும் இடமான சொர்க்கலோகத்துக்கு சென்று அங்கே சங்கை முழங்குகின்றார். தேவர்கள் எல்லோரும் வாருங்கள் சண்டையிட அப்படின்ட்டு. அப்போ இந்திரன் ஓடுகின்றார். எங்கே ஓடுகின்றார் அப்படின்னா பிரகஸ்பதியிடம் ஓடுகின்றார். அவரோட குலகுருவான பிரகஸ்பதியிடம் போடி கேட்கின்றார், இப்போ நாம் என்ன செய்வது அப்படின்ட்டு. அப்போ பிரகஸ்பதி சொல்கிறார், இது சரியான தருணம் கிடையாது சண்டை போடுவதற்கு. ஏன் அப்படின்னா, விஸ்வஜித் அப்படிங்கிற யாகத்தை பண்ணி பலவிதமான பொருட்களையும் பயங்கர பராக்கிரமசாலியோட பள்ளி மகாராஜன் வந்திருக்கிறான். அதனால் இந்த தருணம் சரியில்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த சொர்க்கத்தை விட்டு ஓடி விடுங்கள், ஓடி மறைந்து விடுங்கள் அப்படின்னு பிரகஸ்பதி சொல்கின்றார். அப்போ அது போலவே இந்திராதி தேவர்கள் எல்லோருமே வந்து சொர்க்கத்தை விட்டு ஓடி மறைந்து விடுகிறார்கள். அப்போ அதித்தி அவங்களோட அம்மா பார்க்குறாங்க, இந்த மகாராஜ பலி அந்த சொர்க்கலோகத்தில் உட்காந்துக்கிட்டு சொர்க்கத்தினுடைய ராஜா போல இருந்து இருக்கிறான். அப்போ அதித்தி தேவர்களுடைய அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்பவும் கஷ்டப்படுகிறாங்க. ஏன்னா நம்ம குழந்தைகள்லாம் காணா போயிட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கஷ்யப்பர் அவரோட தகப்பனார்கிட்ட போய் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, அவரோட கணவர்கிட்ட போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறது, இந்த மகன்கள் எல்லோரும் காணாமல் போய்விட்டார்கள், இந்த மகாராஜ் அசுரன் மகாராஜ் பலி அசுரன் வந்து சொர்க்கத்தில் உட்காந்து விட்டான் அப்படின்னு சொல்லும்பொழுது கஷ்யப்ப தேவர் சொல்கிறார், எல்லாவற்றுக்குமே வந்து தீர்வு பகவான் வாசுதேவரிடம்தான் இருக்கின்றது, அவரை நோக்கி நீ தவம் செய் அப்படின்ட்டு தவம் செய்யக்கூடிய வழிகள் முறைகள் எல்லாம் கஷ்யப்பர் அதித்திக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ அதித்தி பயோவிரதம் அப்படிங்கிற ஒரு விரதத்தை பயங்கரமாக மேற்கூறுகின்றார். அப்படி பயோவேத விரதம் இருக்கும் பொழுது பகவான் விஷ்ணு அங்கே வந்து தோன்றுகின்றார். பக்தனுடைய அதித்தியினுடைய விரதத்தில் மனம் மகிழ்ந்து அங்கே வந்து தோன்றுகின்றார். அப்படி தோன்றி அவர் எதற்காண்டி அதித்தி வந்து இந்த மாதிரி பயோவிரதத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறதை பகவான் புரிந்து கொண்டு, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தேவி, நான் உங்களுக்கு மகனாக வந்து அவதாரம் செய்கின்றேன் அப்படின்ட்டு மிகவும் மங்களகரமான ஒரு நாளெல்லாம் பகவான் வந்து வாமன தேவாக ஒரு குள்ள ஒரு பிராமணராக வந்து பகவான் அவதாரம் செய்கின்றார். அப்போ வந்து ஸ்ரவணம் துவாதசி அன்னைக்கு அபிஜித் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பகவான் மிகவும் அழகாக அற்புதமாக ஒரு பாலகனாக ஒரு குள்ள வடிவத்தில் ஒரு பிராமணனாக பகவான் தோன்றுகின்றார். அப்படி மிகவும் அற்புதமாக தோன்றி அவருக்கு வந்து பூனல் கமண்டலு குடை அது போன்ற வந்து மான் தோல் உடுத்து கொண்டு தண்டம் எடுத்துக்கொண்டு பகவான் உடனே நடக்கின்றார். மகாராஜ பல்லி எங்கே யாகம் செய்து கொண்டு இருக்கிறார். மகாராஜ் பல்லியும் அஸ்வமேத யாகத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி அஸ்வமேத யாகம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது வாமனதேவர் மிகவும் அழகாக, வேணும் குணந்தமரவிந்த தலாயதாட்சம் பர்காவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. வாமனதேவர் மிகவும் அழகாக அற்புதமாக இருக்கிறார். அங்கே பார்த்தா நெஞ்சில் வந்து மகாலட்சுமி தாயார் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். என்றைக்கும் வந்து பகவானுடைய ஹிருதயத்திலேயே தாயார் இருக்கிறதுனால அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது பகவான் பார்க்குறாரு, நம்ம லக்ஷ்மியை வந்து கூட்டிகிட்டே போனோம் தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன மான் தோலை வந்து உடுத்தி மறைத்து கொண்டு பகவான் அற்புதமாக யாகசாலைக்கு மகாராஜனுடைய பலி மகாராஜனுடைய யாகசாலைக்கும் போகிறார். அப்படி போகும்பொழுது பயங்கரமாக ஒரு பிரகாசம் அவரோட ஒளி வருகின்றது. எல்லோரும் பார்த்து மயங்கி சொக்கி விடுகிறார்கள். அங்கிருந்த பிராமணர்களுடைய அழகு எல்லாம் குறைய பகவானுடைய அழகு மிகவும் அற்புதமான ஒரு அழகாக போகிறார். அப்போ பார்த்திங்க அந்த காலத்தில் வந்து அசுரர்களும் வந்து பிராமணர்களுக்கு மிக மரியாதை கொடுப்பார்கள். அப்படியே மகாராஜ பலி வந்து பகவானை வரவேற்று அப்போ வந்து அவருக்கு திருவடிக்கு அபிஷேகம் செய்கின்றார். அப்படி அபிஷேகம் செய்துவிட்டு பிராமணராக இருக்கிறதுனால உங்களுக்கு தாங்களுக்கு என்ன வேணும், தானமாக பொருட்கள் வேணுமா இல்லை தங்கம் வேணுமா பசுமாடுகள் வேணுமா என்ன வேணும் அப்படி கேளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே வந்து கிருஷ்ணர் வந்து வாமனதேவர் வந்து கேட்குறார், எனக்கு வந்து ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் அவர்களுடைய பரம்பரையை பற்றி ஸ்துதி பாடுகின்றார் பகவான். என்றைக்குமே பகவான் வந்து ஸ்துதி பாட மாட்டார், இருந்தாலும் இங்கே வந்து மகாராஜ பலியனுடைய பரம்பரையை பற்றி ஸ்துதி பாடுகின்றார். பாடியும் எந்த ஒரு கையால் உலகத்துக்கு வந்து பகவான் படி அளக்கிறாரோ அந்த கையால் வந்து பகவான் கேட்கின்றார், தானமாக எனக்கு 3 அடி நிலம் கொடு அப்படின்னு கேட்குறார். அப்போ பகவான்கிட்ட கேட்குறார், பலி மகாராஜார் வேறு எதுவும் வந்து கேளுங்களே இன்னும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஒரு அருமையான ஒரு உபதேசத்தை விளங்குகின்றார் வாமனதேவர். என்ன அப்படின்னா, எவன் ஒருவன் வந்து தன்னிடம் இருக்கிற பொருள்களை வைத்து சந்தோஷம் அடையலையோ அவன்கிட்ட அந்த 3 உலகத்தை கொடுத்தாலும் சந்தோஷம் அடைய மாட்டான் மகாராஜ் பலி. அதனால் வந்து இந்த 3 அடி நிலம் எனக்கு போதும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படி 3 அடி நிலம் போதும் அப்படின்ன உடனே அங்கேருந்து சுக்கராச்சாரியர் பார்க்குறார், சுக்கராச்சாரியார் அவருடைய பலி மகாராஜ் அவருடைய குலகுரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இது யார் வந்து பிராமணர் போல தெரியல, இது வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ் பலிகிட்ட சொல்கிறார், ஏய் மகாராஜ பலி, இது வந்திருக்கிறவர் சாக்ஷாத் விஷ்ணு, அவரை உன்னை ஏமாற்றுவதற்காக வந்திருக்கிறார். உன்னிடம் இருக்கின்ற செல்வத்தை எல்லாத்தையும் எடுத்து இந்திரதேவனுக்கு கொடுப்பதற்காக வந்து வந்திருக்கிறார். அதனால் நீயே எதையும் கொடுக்காதே அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறார். இருந்தாலும் வந்து மகாராஜ பல்லி அதுக்கு முன்னாடியே கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்போ அவர் சொல்கிறார், நான் வந்து ஒரு சத்திரியன், நான் வந்து சொன்ன சொல்லை நான் வந்து திரும்பி பேசுவதே இல்லை அப்படின்ட்டு பயங்கர திடகார்த்தமாக வந்து மகாராஜ பல்லி வந்து இருக்கிறார். அப்படியே திரும்ப வந்து சாபம் இடுகிறார் குலகுரு சுக்கராச்சாரியார். ஏன் அப்படின்னா, நான் எப்போ நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறியோ, உன்னுடைய செல்வம் செழிப்பு எல்லாம் போகட்டும் அப்படின்ட்டு சாபம் இட்ட உடனே அப்பவும் மகாராஜ பல்லி அவருக்கு வந்து அவர் கொடுத்த தானத்தை திரும்பி பெறுவதாக அவர் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்படியே இவர் பயங்கர திடகார்த்தத்தை பார்த்து தேவி தேவர்கள் எல்லோரும் பயங்கரமாக ஜெயா 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 அப்படின்ட்டு எல்லோரும் பயங்கர ஒரு மன மகிழ்ச்சி. ஒரு அசுரனாக இருந்தாலும் அவன் சொன்ன சொல்லை உண்மையாக இருக்கின்றான் அப்படிங்கிறத பார்த்து தேவி தேவர்களுக்கும் பயங்கர ஒரு மன மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் விந்தியாவல்லி அவரோட மனைவி பல்லி மகாராஜரோட விந்தியாவல்லி அவர் வந்து பகவானுடைய திருவடியில் வந்து அபிஷேகம் செய்து அதுக்கப்புறம் மகாராஜர் பல்லி அவர் வந்து ஒத்துக்கொள்கிறார், 3 அடி நிலம் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கொள்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பகவான் வந்து குள்ளமாக இருந்த பகவான் பயங்கர பெருசாக திருவிக்ரமாக அவதாரமாக பகவான் என்ன பண்ணுறார், ஒரு காலில் வந்து இருக்கிற பூமிக்கு கீழே இருக்கிற எல்லா இடத்தையும் அளந்து பிடிச்சி விடுகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு திருவடியால் மேலுலகங்கள் எல்லாத்தையும் வந்து அளந்து விடுகிறார். அப்படி மேல் உலகத்தை அளக்கும் பொழுது பகவானுடைய திருவடி பிரம்மலோகத்தை அடையும் பொழுது பிரம்மா பார்க்குறார், அடையே விஷ்ணுவோட திருவடி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறார், பகவானுக்கு வந்து அபிஷேகம் செய்கின்றார். அப்படி அபிஷேகத்திலிருந்து வர்ற நீர் தான் வந்து அந்த அபிஷேகம் செய்தது தான் வந்து கங்கையாக வருகிறது. அதனால தான் வந்து கங்கைக்கு ஏன் இவ்வளோ மதிப்பு அப்படின்னா, பகவான் விஷ்ணுவினரிடம் திருவடியிலிருந்து வந்ததுனால கங்கைக்கு மிகவும் சிறப்பு அதிகம். அப்படியே ஒரு ஒரு திருவடியில் கீழே உள்ள எல்லா உலகத்தையும் மறு திருவடியில் இன்னொரு திருவடியில் வந்து மேலுலகங்கள் எல்லாத்தையும் அளந்து விடுகிறார். அப்படி அளந்து விட்டு பகவான் கேட்கின்றார் பலி மகாராஜனிடம், மகாராஜ பலி, நீ சத்திரியன், ஒரு பிராமணருக்கு 3 அடி நிலம் கொடுக்கின்றேன் அப்படின்னு நீ வந்து என்ன பண்ண ஒத்துக்கிட்ட, இப்போ நான் 2 அடியில் எல்லாவற்றையும் வளர்ந்து விட்டேன், 3வது அடி நான் எங்கே வைக்க, 3வது அடி எனக்கு இடம் எங்கே அப்படின்னு கேட்குறார். அப்போ பலி மகாராஜ் சொல்கிறார், நான் கொடுப்பதை எல்லாம் கொடுத்து விட்டேன், எனக்கு வந்து கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, அதனால் உங்களிடம் சரணடைகின்றேன் அப்படின்ட்டு ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஹோஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சன வந்தனம் தாசன் சக்கியம் ஆத்ம நிவேதனம். மகாராஜர் பல்லிதான் வந்து ஆத்ம நிவேதனம் வந்து பகவானிடம் முழுக்க முழுக்க சரணடைவதில் அவர் தான் உதாரணமாக வந்து இருந்தார். அப்படி பகவானிடம் முழுக்க முழுக்க சரணடைந்ததும் பகவானுக்கு பயங்கர சந்தோஷம். அசுரனாக இருந்தாலும் அவன் சொன்ன சொல்லை வந்து அவன் மாறாமல் வந்து கொடுத்தான் அப்படிங்கிறதுல பகவானுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம். அப்படி இந்த மாதிரி அவரால் 3வது இடத்தை கொடுக்க முடியல, அதனால் அந்த தவறு இழைத்ததற்காக பகவான் என்ன பண்ணுறார், நரகலோகத்தில், அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய குருவனுடைய சாபமும் இருக்கின்றன, அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணுறார், பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, அதுக்கப்புறம் குருவருடைய சாபத்திற்காண்டி என்ன பண்ணுறார், நரகலோகத்தில் சுத்தல அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் பலி மகாராஜர் அவருடைய எல்லா உறவினர்களையும் கொண்டு சுத்தல அப்படிங்கிற இடத்துல வந்து பகவான் போடுகின்றார். அப்படி அந்த சுத்தல இடமும் மிகவும் நன்றாக இருக்கும். அப்படி சுத்தல இடத்துக்கு அனுப்பிவிட்டு பகவான் என்ன பண்ணுறார், அவர் வைத்திருக்கிற சுதர்சன சக்கரத்தை மகாராஜ் பலியிடம் பாதுகாப்பாக கொடுக்கின்றார். இதுதான் பகவானுடைய அற்புதமான ஒரு லீலை, பகவான் பாதுகாப்பாக கொடுக்கின்றார். அதுக்கப்புறம் பகவானும் வந்து சுத்தல லோகத்தில் மகாராஜ் பலி எங்கே இருக்கிறாரோ அங்கே மகாராஜர் வந்து பகவான் வாமன தேவரும் பலி மகாராஜ் பக்கத்திலேயே வந்து எப்பவும் இருந்து பாதுகாப்பாகவே அவர் வந்து இருக்கிறார். இது போல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுகிறார்கள், தேவி தேவர்கள் எல்லோருமே வந்து இந்திர லோகத்தை சென்றடைந்து அவர்களுடைய பதவியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் அதித்திக்கும் பயங்கரமான ஒரு ஆனந்தம், நம்மளோட குழந்தைகள் எல்லோருக்குமே வந்து சொர்க்கம் கிடைத்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எல்லோரும் மன மகிழ்ச்சி. இதுபோல் பகவான் வாமனதேவருடைய அவதாரம் சிறப்பு அப்படிங்கிறது மிகவும் நீண்ட சரித்திரம். அதில் பகவத பலவிதமான தத்துவங்கள், ஏன் செய்தார், எதற்காக செய்தார், அதிலிருந்து நம்ம என்ன வாழ்க்கைக்கு பாடம் கற்றுக்கொள்கிறோம், அதுபோல் விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. நம்ம இருந்தாலும் சுருக்கமாக வந்து பகவானுடைய திருவிளையாடல்களை வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இந்த விதத்தில் பகவான் 6.17 ஒரு 4 விஷயங்களை சொல்கின்றார். எப்படி நம்ம சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு துன்பங்கள் வருகின்றதே, நம்ம பார்த்தோம் அப்படின்னா துன்பங்கள் பல விதங்கள் வருகின்றன. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாப்பாட்டை நெறிப்படுத்தினாலே பாதி துன்பங்கள் போய்விடும். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டில் இருந்தால் நிறைய துன்பங்கள் ஆரம்பிக்கிறது. நம்ம பாட்டு கண்டதை கிடையாதெல்லாம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன பண்ணும், ஏகப்பட்ட நோய் நொடியெல்லாம் வந்து மனிதர்களை தாக்கி அழித்து விடும். அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார் யுக்த ஆகார விகாரஷ்ய அப்படின்ட்டு இந்த பதத்தில் வந்து சொல்கிறார். யுக்த ஆகார விகாரஷ்ய அப்படின்னா முதல்ல முதல்ல வந்து சாப்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும். அப்படி நெறிப்படுத்தினோம் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார் கிருஷ்ண பிரசாதத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். கிருஷ்ண பிரசாதம் வந்து சைவ உணவாக இருக்க வேண்டும். நம்ம செய்கிற உணவை வந்து பகவான்கிட்ட படைத்துட்டு பகவான் ஒன்றும் பெருசாக எனக்கு இதை வேணும் அது வேணும்லாம் வந்து கேட்கல. ஏன்னா பகவான்கிட்ட இல்லாதது எதுவுமே வந்து கிடையாது. சில பேர் நினச்சிக்குவாங்க நான் பகவானுக்கு வந்து கொடுக்கலனா அவர் பட்னியாகவே இருப்பார் அப்படின்ட்டு. அவர் பட்னியாக இருக்க மாட்டார், ஆனால் வந்து நம்மளோட திருப்திக்காண்டி ஆத்மா ராமச முனைகோ அவர் வந்து என்றைக்கும் வந்து தண்ணில் திருப்தி விட்டு இருப்பவர் கிருஷ்ணர். அவர் நம்ம வந்து கொஞ்சோண்டு படைக்கிறதுனால தான் அவர் வந்து அவர் சாப்பிட போகிறார் அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய நமக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பகவானுக்கு படைத்துட்டு பகவானுடைய கருணையாக வந்து பிரசாதத்தை எடுத்துக்கொள்கிறோம். கிருஷ்ணர் சொல்கிறார் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்த பிரியச்சதீன் ததஹம் பக்த உபாக்கிருத்தம் மஷ்ணாமின பிரியந்தாத்மன. 9.26 பகவான் சொல்கின்றார் பத்திரம் புஷ்பம் எனக்கு தண்ணி கொடுத்தாலும் சரி, இலை கொடுத்தாலும் சரி, பழம் கொடுத்தாலும் சரி, ஒரு சின்ன மாலை கொடுத்தாலும் சரி, வந்து பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்த பிரியச்சதி ததகம் பக்த உபாக்கிருத்தம் மஷ்ணாமின பிரியத்தாத்மனக அப்படின்ட்டு பகவான் வந்து சொல்கிறார். அதுபோல் பகவான் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. நம்மளால் வந்து நம்மளால் முடிந்தவரை ஒரு சின்ன ஒரு கிளாஸில் தண்ணி கொடுத்தாலும் சரி, அதில் ஒரு துளசியை போட்டு தண்ணியை கொடுத்துட்டாலும் வந்து பகவானுக்கு பரம திருப்தி. அதுபோல் பகவானுக்கு அர்ப்பணம் செய்து சாப்பிடுகின்ற உணவால் எந்த விதமான துன்பங்களும் வராது அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் சில பிரபுபாதர் சொல்கிறார் எப்பப்பெல்லாம் வந்து உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், அதுக்கப்புறம் தற்காத்து கொள்ளுதல், இந்த மாதிரி 4 காரியங்களும் நம்ம வந்து உடலின் உந்துதல்களால் இவற்றிற்கான தேவையற்ற கடின உழைப்பால் யோக பயிற்சி முன்னேறுவதை தடுத்துவிடும். நம்ம அதிகமாக உண்ணோம் அப்படின்னா, அதிகமாக உறங்கினோம் அப்படின்னா, உடலுறவு வைத்து கொண்டோம், தற்காலத்து கொண்டோம், இந்த 4 செயல்களிலேயுமே அதிகமாக ஈடுபட்டோம் அப்படின்னா நம்ம அந்த யோக பயிற்சியில் தடை கற்களாகிவிடும் அப்படிங்கிறத சொல்ல பிரபுபாதர் சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து உறங்குதல், உறங்குதல் வந்து மிகவும் முக்கியம். ஏன் அப்படின்னா சரியான நேரத்தில் உறங்க வேண்டும், சரியான நேரம் உறங்க வேண்டும். நம்ம வந்து பகல் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கும்பகர்ணம் போல் கும்பகர்ணம் என்ன பண்ணுவோம், 6 தூங்குவோம். அதுபோல் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையான நேரம் வந்து உறங்கி கொண்டே இருப்பார்கள். அப்படி உறங்கி கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய காலம் விரயம்தான், நேரம் வந்து வீணாகி கொண்டே போய்கின்றது. அது முக்கியமாக நம்ம வந்து இளமையில் தூங்கினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எதையுமே சாதிக்க முடியாது வாழ்க்கையில், எதையுமே சாதிக்க முடியாது. அது சூரியன் மறைந்து சூரியன் உதித்து சூரியன் மறைந்தால் நம்மளுடைய நேரம் ஒரு நாள் வந்து நம்மளுடைய ஆயுள்லேருந்து எடுக்கப்பட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இளமையில வந்து நேரத்தை தூங்கி வீணடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து முதுமையானதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து முதுமையானதுக்கப்புறம் நிறைய பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படின்ட்டு துடிக்கும், ஆனால் நேரம் இல்லையே, நம்ம வந்து நமக்கு வயதாகி விட்டது, நம்ம வந்து சரீரம் வந்து ஒத்துழைக்காது அப்படின்னு ஆகிவிடும். அதனால் இளமையாக இருக்கும் பொழுது பகவத் பக்தியை பண்ணுவதற்காக கௌமாரமாச்சரிய பிராக்யம் ததான் கௌமாரமாச்சரத் ராஜ்யா ததாபி அத்ருபம் வர்த்ததம் அப்படின்னு பிரகலாத் மகாராஜ் சொல்கின்றார். அதனால் இளமையாக இருக்கும் பொழுதே நம்ம வந்து அதிகமாக உறங்காமல் எவ்வளவு தேவையோ அவளை மட்டும் உறங்கி நம்ம பகவானுடைய பக்தி செய்வதற்காக நம்மளுடைய நேரத்தை செலவிட வேண்டும். அப்படி நேரத்தை செலவிடலை அப்படின்னா எல்லாமே காலத்தின் விரயம். சாணக்க பண்டிட் சொல்கின்றார், நம்ம வந்து லட்சக்கணக்கான வந்து தங்க கட்டியை கொடுத்தாலும் ஒரு நொடி பொழுது வந்து நம்மளோட அதை திரும்ப நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அதை திருப்பி எடுத்து வரவே முடியாது. நம்ம கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் சரி, எங்கன்னா ஒரு நொடி பொழுது திரும்ப வரமா? நமக்கு வந்து இப்போ உதாரணத்து 25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 கோடி நான் பணம் தரேன், என்னோடய வயசு 24 ஆக்கிடுங்க அப்படின்னா ஆக்க முடியுமா? கண்டிப்பாக வந்து ஆக்க முடியாது. அதனால் நம்ம வந்து எவ்வளோ உறங்கணுமோ அதை மட்டும் உறங்கி மற்ற நேரங்களில் வந்து பகவானுடைய பக்தி செய்வதற்காண்டி நம்ம வந்து நம்மளோட நேரத்தை உபயோகிக்க வேண்டும். அதுக்கப்புறம் வேலை செய்கிறது, வேலை செய்கிறதும் நம்ம வந்து கிருஷ்ண பக்தி சம்பந்தம் இல்லாத வேலைகளை செய்யக்கூடாது. அப்படின்னா பகவான் சொல்கின்றார், 4 விதமான கோட்பாடுகள் இருக்கின்றன. மாமிசம் உண்ணுதல், தகாத பாலுறவு, அதுக்கப்புறம் வந்து குடி பழக்கம், அதுக்கப்புறம் வந்து திருடுதல் சூதாடுதல், இந்த மாதிரி 4 விதமான கோட்பாடுகள் இருக்கின்றன. இந்த 4 விதமான கோட்பாடுகள் நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இங்கே ஒரு மதுக்கடையில் போய் வேலை செய்யக்கூடாது நம்ம. ஏன் அப்படின்னா மதுவை குடித்து விட்டு யாராருக்கெல்லாம் துன்பம் வருகிறதோ அந்த துன்பத்தில் பகுதி நமக்கும் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து மாமிசம் எங்கெங்கெல்லாம் வந்து நடக்கிறதோ, பசு வதை நடக்கிறதோ, மாமிசங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து விற்கிறார்களோ அந்த இடத்துல போய் நம்ம வேலை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து விபச்சாரத்தில் வேலை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் சூதாடுவதிலையும் நம்ம வேலை செய்யக்கூடாது. அந்த மாதிரியான அலுவலகத்திலையும் வேலை செய்யக்கூடாது. விபச்சாரம் எங்கெங்கெல்லாம் செய்கிறார்களோ அந்த மாதிரியான அலுவலகத்திலையும் நம்ம வந்து வேலை செய்யக்கூடாது. இந்த 4 கோட்பாடுகளை தவிர மித்த இடத்துல நம்ம வேலை செய்து வரக்கூடிய பலன்களை பகவத் பக்தியிலையும் நம்ம குடும்பங்களை பார்த்து கொள்வதற்கு பகவத் பக்தியிலையும் வந்து கைங்கரியத்திலையும் நம்ம வந்து ஈடுபடுத்தலாம். இதுபோல் ஒரு மனிதன் நெறிமுறையாக வாழ்ந்தான் அப்படின்னா யோக பயிற்சியை செய்து அவன் எந்த விதமான துன்பங்களும் வரவே வராது அப்படின்ற. நம்ம முக்கியமாக வாழ்க்கையில் வந்து சாப்பிட்றதும் உறங்குவதும் நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா, சரியான முறையில் சாப்பிட்டு சரியாக வந்து தூங்கி சரியான நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிறது வரவே வராது. நம்ம சரியாக சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிச்சோம் அப்படின்னா எதுக்கு துன்பம் வருது? நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், மாற்றி செய்கிறதுனால ஏகப்பட்ட துன்பங்கள் வந்து வருகிறது. நமக்கே நம்மளே துன்பம் இல்லாத வாழ்க்கை நம்மளாலே வந்து வாழ முடியும். மருத்துவமனைக்கும் போக தேவையில்லை, மருந்து மாத்திரையும் வந்து சாப்பிட தேவையில்லை. அதுபோல் இந்த கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்கிறதோட சாராம்சம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து உண்ணுதல், உறங்குதல், அதுக்கப்புறம் வேலை செய்தல், கேளிக்கை, இது போன்ற விஷயங்களை நெறிப்படுத்தினோம் அப்படின்னா எந்த விதமான துன்பங்களும் நம்ம வாழ்க்கையில் வராது அப்படிங்கிறதை கிருஷ்ணர் சொல்கின்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாத், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.